ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய நம்ம தினசரி பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து 4வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். நாயம் லோகோஸ்யத்யஸ்ய குதோன்ய குரு சத்தமக. குரு வம்சத்தில் சிறந்தவரே, எவரும் யாகங்களின்றி இவ்வுலகிலோ இவ்வாழ்விலோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. மறு உலகை பற்றி என்ன கூற முடியும்? ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகைய சத்சுரு மிலிதமேன தஸ்மை ஸ்ரீகுருவே நமஹ. முகம் கரோதி பாசாலம் பங்கும் லங்கையதே கிரிங் எத்ரிபா தமகம் வந்தே ஸ்ரீகுரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீசைத்தன்னம் ஈஸ்வரம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிவ்விசேஷ சூன்யவாதி பாஷாத்திய தேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப அற்புதமா விளக்கம் கொடுத்திருக்கார். அதாவது நம்முடைய ஜட வாழ்க்கைக்கு என்ன காரணம், இந்த ஜட உலகத்துல நாம கட்டுண்ட வாழ்க்கை பந்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இதுக்கு முக்கியமான காரணம் அறியாமை. ஸோ அறியாமையினாலதான் வந்துட்டு இந்த ஜட உடல்ல நம்ம பிறவி எடுத்துகிட்டே இருக்கோம். புனரபி ஜனனம் புனரபி மனனம் புனரபி ஜனனி ஜடரே செய்கிறோம், பிறக்கிறோம், முதிய வயதாகுது, நோய் வருது, இறக்கிறோம். ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனகா, ஜென்மா பிறப்பு மிருத்யு மரணம் ஜரா முதுமை வியாதி நோய் இல்லையா, அப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கு. நமக்கு அன்றாட வாழ்க்கையில நம்ம கண் முன்னாடி பாக்குறோம், நிறைய பேர் பிறக்கிறாங்க இறக்குறாங்க, நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறாங்க, வயோதிகத்தினால கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுதான் இந்த ஜட உலகம் வந்து துன்பம் நிறைந்தது. இதுதான் வந்து கிருஷ்ணர் வந்துட்டு ரொம்ப அற்புதமா சொல்றாரு, துக்காலயம் அசாஸ்வதம். இந்த மாமுப்பியத்தெத்து புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம். இந்த ஜட உலகம் வந்துட்டு துன்பம் நிறைந்தது, துக்க ஆலயம் துன்பம் நிறைந்த இடம், அசாஸ்வதம் நிலை இல்லாதது. இந்த ஜட உலகம் வந்து நிலை இல்லை. இதே பகவான் வந்து கிருஷ்ணா வந்து இன்னொரு இடத்துல சொல்றார், அனித்யம் அசுகம் லோகம். அனித்யம் அனித்யம்னா பர்மனன்ட் இல்ல, நிரந்தரம் இல்ல. அசுகம் எப்பவுமே சுகம் தராது, இந்த உலகம் வந்து நிரந்தரம் இல்ல, எப்பவுமே சுகம் தராது. அதே போலதான் இந்த உலகத்துல நம்ம எடுத்து இந்த உடலும், நம்ம உடலும் வந்து நித்தியம் இல்ல இல்லையா. இங்க யாராவது சொல்ல முடியுமா என் உடல் நித்தியமானதுதான், மாற்றங்களே கிடையாது, என் உடல்ல மாற்றம் ஏற்படாது இல்லையா? யாருமே சொல்ல முடியாது என் உடல்ல வந்து மாற்றம் ஏற்படாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம், நம்ம உடலில் மாற்றம் வந்துட்டே இருக்கு, தினம் தினம் நம்ம உடலில் மாறிட்டே இருக்கு இல்லையா. சில நேரங்களில் பார்க்குறோம், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் பார்க்கும்போது கேட்குறோம், என்ன நீங்கள் இவ்வளோ வளர்ந்துட்டீங்க, இவ்வளோ குண்டாயிட்டீங்க இல்லையா. ஆனால் அவர் தினமும் மாறிட்டு தான் இருக்கார். நம்ம ரொம்ப நாள் பார்க்காதனால அவர் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம கவனிக்கல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது அவர் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம உடல் வந்து நிரந்தரம் இல்லை, மாறிட்டே இருக்கு. சரி, இந்த உடல் எப்பவுமே சுகம் தருமா? அதுவும் கிடையாது. இந்த பௌதிக உலகத்தில் இந்த உடல் வந்து எப்பவுமே சுகம் தராது, துக்கம் தான் தரும். துக்க யோனையேவையே எய் சம்பர்ஷஜா போகா துக்க யோனையேவையே ஆத்தியந்த வந்து கௌந்தேயா நதேஷூரமதே புதஹா. கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றாரு, எய் சம்பர்ஷஜா போகா, இந்த உடலால வரக்கூடிய சந்தோஷம் வந்து துக்க யோனையே துன்பம் தான் கொடுக்கும். இதுக்கு தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. எப்படி புலன்பத்துல வந்து நம்ம தொடர்ந்து அறியாமையில புலன்பத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில இல்லையா. கஷ்டப்பட்டு படிக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்னுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும், என்னுடைய குடும்பத்தாருடைய புலன்களை திருப்திப்படுத்தணும், என்னுடைய சமுதாயத்தில் எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும். இப்படி நம்ம சுயநலம் விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு எப்படியாவது நம்ம இந்த பௌதிக உலகத்தில் தன்னோட நம்ம நிலையை தக்க வச்சுக்கணும்னு பார்க்கணும். இன்னும் ப்ரோபா சொல்ற ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவார். சில ப்ரோபா என்ன சொல்றாரு, ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம நிலையை வந்து தக்க வச்சுக்கொள்ள நம்ம போராடுறோம், ஆனால் அது நடக்காது. இந்த ஜட உலகத்தில் வந்துட்டு இந்த உடலையும் நம்மளால் தக்க வச்சுக்க முடியாது, இந்த வாழ்க்கையை நம்மளால் தக்க வச்சுக்க முடியாது. இது எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டது, மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த ஜட உலகம்னாலே மாற்றங்களுக்கும் மாறுதலுக்கும் உட்பட்டது. அதனால இந்த ஜட உலகத்தில் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து எப்படி இருக்கணும், கிருஷ்ணருக்காக செயலாற்றணும் அப்படிங்கிறத நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்த்துட்டே வரோம். ஆனால் நம்ம அறியாமினால நம்ம செயலை வந்து என்ன ஆகுது, பாவ காரியங்கள், புலன் திருப்திக்காக நிறைய பாவம் செய்கிறோம். விகர்மா நூனம் பிரமர்த்த குருதே விகர்மா எதி இந்திரிய பிரீர்த்த ஆத்மநோயம். பகவானுடைய அவதாரம் ரிஷபதேவர். ரிஷபதேவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்றார், நூனம் பிரமர்த்த குருதே விகர்மா. விகர்மான ரொம்ப துரு துரு செயல், மோசமான செயல்கள், பாவகாரியங்கள் செய்கிறாங்க. எதுக்காக, ஏன் இந்திரிய பிரீத்தி ஆத்மோயம், புலன்களை திருப்தி செய்யறதுக்காக, நம்ம புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், புலன்பத்தில் சந்தோஷப்படணும், புலன்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மேலும் மேலும் நம்ம பாவகாரி செஞ்சுட்டே இருக்கும். அதுதான் நம்ம கட்டுண்ட வாழ்க்கை காரணம்னு சில பிரபுப்பா சொல்றார். பொருள் வரையில் வந்து பிரபுப்பா ரொம்ப நம்ம ஏன் இந்த கட்டுண்ட வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம்னா, இந்த புலன்புக்காக செய்யக்கூடிய பாவகாரியங்கள், புலன்களை திருப்திப்படுத்தணும்னு நம்ம செய்யக்கூடிய பாவகாரியங்கள் தான் வந்து நம்ம கட்டுண்ட வாழ்க்கைக்கு முக்கியமான காரணமே. ஸோ அதனால வேதங்கள் என்ன சொல்லுது, இதுலேருந்து விடுபடணும். தர்ம அர்த்த காம மோக்ஷா, தர்மா நம்ம வந்து சாஸ்திர விதிக்கு எப்படி நம்ம தர்மம் பின்பற்றணும், நம்ம என்ன தர்மத்தில் இருக்குமோ அதை தெரிஞ்சுட்டு அதை பின்பற்றணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சாதுர்வர்ணம் மயா சிஸ்டம் வர்ணாஸ்ரம் தர்மா, நான் என்ன வர்ணத்தில் இருக்கேன் என்ன ஆசிரமத்தில் இருக்கேன் தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான தர்மத்தை செய்யணும். அதே சமயம் பொருளாதார முன்னேற்றம் வேணும், அதுக்கப்புறம் சந்தோஷம் அனுபவிக்கிறது, இறுதியில் முக்தி பாதையை நோக்கி, இறுதியில் வந்து பகவானை நோக்கி வரணும். ஆனால் நம்மால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணிடுறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், புலன்பு அனுபவிக்கிறோம், அவ்வளோதான், முக்தியை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. முக்தியாக அதை பற்றி யார், அதை பற்றி யார் கவலைப்படுறான். இப்போ வந்து நான் சந்தோஷமாக இருக்கணும், புலன்பு அனுபவிக்கணும். ஸோ அதனால ஒரு போது நம்ம சந்தோஷமாக வாழவே முடியாது. இங்கே கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறாரு, தெளிவாக என்ன சொல்கிறாரு, நாயம் லோகோ அஸ்யஸ்ய, சந்தோஷமாக இங்கே வாழவே முடியாது, யாரும் யாகங்கள் இன்றி உலகில் இவ்வாழ்விலோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. அப்போ மறு உலகை பற்றி சொல்ல என்ன இருக்கு, மறு உலகை பற்றி என்ன கூற முடியும், இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக வாழ முடியாது. நம்ம யஜ்யம் செய்யலைன்னா, நம்ம வந்து சாஸ்திர விதிப்படி வாழ்க்கை நடத்தலைன்னா இந்த உலகத்திலும் நம்ம சந்தோஷமாக வாழ முடியாது. அப்புறம் மறுபிரிவை பற்றியோ இல்லை மறு உலகத்தை பற்றியோ சொல்ல என்ன இருக்கு. இப்போ யாராவது இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும்னா அவங்க யஜ்யம் பண்ணிதான் ஆகணும், யஜ்யம் பண்ணாமல் இங்கே வந்து நம்ம சந்தோஷமாக வாழ முடியாது. குறைந்தபட்சம் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டியது யஜ்யம் பண்ணிதான் ஆகணும். வாழ்க்கை தேவையில் என்னது நமக்கு, அன்றாட வாழ்க்கை தேவை என்னது, அண்ணா இல்லையா, அன்னாத் பவந்தி பூதானி, அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்யாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ய கர்ம சமுத்பவ. நமக்கு நம்ம எதை நம்பி இருக்கோம், அன்னத்தை நம்பி தான் இருக்கோம், உணவு தான் வேணும். நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸையோ போல்ட் நட்டையோ சாப்பிட முடியாது இல்லையா. பசிச்சா வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸோ இல்லை எலக்ட்ரானிக் சைட்டத்தையோ இல்லை போல்ட் நட்டையோ சாப்பிட முடியாது. நம்ம எதை நம்பி இருக்கோம், அன்னாத் பவந்தி அன்னம், அண்ணன் எப்படி நமக்கு கிடைக்குது, தானி எப்படி நமக்கு கிடைக்குது, அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவம், மழை பொழியதுனால, மழை எப்படி பெய்யும், யஜ்யாத் பவதி பர்ஜன்யோ யாகம் செய்யறதுனால தான் மழை பெய்யும். யஜ்யம் செய்யலைன்னா நமக்கு வாழ்க்கையில் அடிப்படை தேவை கூட கிடைக்காது. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் வந்துட்டு மூன்றாவது அத்தியாயம் பதினான்காவது ஸ்லோகம், மூன்றாவது அத்தியாயத்தில் பதினான்காவது ஸ்லோகத்தை சொல்றார் பிரபுபாத். குறைந்தபட்சம் பொருளூரில் சொல்றார் ரொம்ப அழகா, குறைந்தபட்சம் நம் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வேண்டியாவது நம்ம யஜ்யம் பண்ணிதான் ஆகணும். ஸோ யஜ்யத்தை வந்து யாரும் தவிர்க்க முடியாது. யஜ்யம்னா என்னது, யஜ்யம்னா என்னது, யஜ்யம் வை விஷ்ணு, யஜ்யம்னா விஷ்ணுவோட திருப்திக்காக செயல்படுறது, விஷ்ணுவோட திருப்திக்காக செய்யறது, விஷ்ணுவோடைய சந்தோஷத்துக்காக செய்யறது, விஷ்ணுவை அடையிறதுக்காக செய்யறது, அதுதான் யஜ்யம். அப்போ அது செய்யலைன்னா நம்ம யாருமே இந்த உலகத்தில் சந்தோஷமா வாழ முடியாது. பேரளவு வேணா சந்தோஷமா வாழலாம், நம்ம சொல்லிக்கலாம்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேனே, எனக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலி அது உண்மையான சந்தோஷம் இல்லை. இந்த ஜட உலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து உண்மையானது இல்லை, இந்த சந்தோஷம் நிரந்தரமானதும் இல்லை, இது எப்போவுமே வந்து நம்ம ஏமாற்றம் தரக்கூடியது நமக்கு. ஸோ அதனால் நம்ம சந்தோஷமாக வாழணும்னா யஜ்யம் பண்ணணும். ஸோ கலியுகத்தில் என்ன யஜ்யம், யஜ்யம் சங்கீர்த்தன பிராய, கலியுகத்தில் வந்து சங்கீர்த்தன யஜ்யம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதுதான் இந்த கலியுகத்தோட யஜ்யம். கலோத்தோ நாம மாத்திரேன பூஜிதே பகவான் ஹரி, பகவான் ஹரியை வந்து வழிபடுறதுல ரொம்ப சிறந்தது கலியுகத்தில் நாம மாத்திரேன, வெறுமனே அவருடைய நாமத்தை ஜபிக்கிறதுனாலேயே, பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து ஜபிக்கிறதுனாலேயே நம்ம வந்து பகவானை வழிபட்ட பலன் அடைவோம். மற்ற யுகங்களில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பகவானை திருப்திப்படுத்தினாங்களோ, எவ்வளோ சிரமப்பட்டு பகவானை அடைஞ்சாங்களோ, அது ரொம்ப சுலபமாக ரொம்ப எளிமையாக வந்துட்டு கலியுகத்தில் வெறுமனே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அப்படி பகவான் நாமத்தை உச்சாரணம் செய்யறதுனாலே மனஞ்சிடுவோம். இது ஒன்று தான் எல்லா பிரச்சனையிலும் தீர்வு. சில பிரபுபாதர் வந்து இந்த கலியுகத்துடைய ஆச்சாரியர், கலியுகத்திலோட நாரத முனிவர், கலியுகத்துடைய நாரத முனிவர் சில பிரபுபாதர், சில பிரபுபாதர் வந்து உலகம் முழுவதும் பிரயாணம் செய்தார், உலகம் முழுதும் பிரயாணம் செய்து இந்த கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்தார். ஏன்னா இந்த கிருஷ்ண உணர்வு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் தீர்வுன்னு பிரபுபாதர் வந்து ஆணித்தனமாக சொல்றார். சில பிரபுபாதர் வந்துட்டு பகவானால் அனுப்பி வைக்கப்பட்டது. சில பிரபுபா என்ன சொன்னாங்க, நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு. பிரச்சனைன்னா தீர்வு இல்லாம இல்ல, பிரச்சனைன்னு வந்தா தீர்வு இருக்கும். அது என்ன தீர்வு? ஒரே தீர்வு தான் எல்லா பிரச்சனைக்கும், கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளணும். கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடையாது. ஸோ சில பிரபுபார் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, எல்லா பிரச்சனையும் தீர்வு வந்து நம்ம கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யணும். ஸோ அதனால கலியுகத்துல வந்து இதுதான் ஒரே வழி. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலோ நாஸ்தியவ 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 கதிரன்யதா. கலியுகத்துல வந்து பகவான் நாமத்தை உச்சாரணம் செய்ய தவிர, பகவான் நாமத்தை உச்சரிப்பை தவிர, பகவான் நாமத்தை உச்சரிப்பை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் மூன்று தடவை சொல்லிட்டு அது ஆணித்தரமா அழுத்தமா சொன்ன மாதிரி சாஸ்திரம் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இதி சோதசனாம்சம் கலோ கல்மச நாசனம் நா பிரபாரம் சர்வ வேதேஷு திசையதே திசையே. இந்த 16 அக்ஷரங்கள் இருந்த இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரம் தான் கலியுகத்தினுடைய எல்லா குறைகளையும் தோஷங்களையும் போகக்கூடியது. இதை தவிர வேறு உபகாரமே இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லு. அதனாலதான் கலியுகத்துல வந்துட்டு இந்த நாம சங்கீர்த்தனத்தை வந்து கொடுக்கறதுக்காக பகவானே கிருஷ்ணரே வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு வந்தார். மேற்கு வங்காள மாநிலத்தில் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாப்பிரபுவை தோன்றினார். எதுக்காக? எல்லாருக்கும் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யறதுக்காக, கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்காக, எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு கொடுக்கறதுக்காக, எல்லாத்துக்கும் மேல எல்லாரையும் வந்து இந்த யுக தர்மம் கலியுக தர்மமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாம ஜபத்தை எல்லாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம, ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு ரொம்ப கருணையோடு கொடுத்தார். கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் ச அங்கோபாங்காஸ்திரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை. யஜ்யம் இந்த கலியுகத்தோட யஜ்யம் சங்கீர்த்தனம். யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை யஜயதிகே சுமேத சகா. யார் ரொம்ப புத்திசாலி? கலியுகத்துல வந்து சங்கீர்த்தன இயக்கத்துல கலந்துக்கிறவங்க தான். ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில தோன்றும் போது சகாக்களோட தோன்றினர். சைத்தன்ய மகாபிரபு வந்து பகவான் எப்ப இந்த பூமியில தோன்றினா தனியா வர மாட்டார், சகாக்களோட வருவார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில தோன்றும் போது அவர் தன்னுடைய சகாக்களோட வந்திருந்தார். நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், கதாதர் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், கோஸ்வாமிகள். ஸோ அப்படி வந்து தன்னுடைய சகாக்களோட பகவான் தோன்றி இந்த கிருஷ்ண பிரேமத்தை எல்லாருக்கும் விநியோகிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தருடைய ரூபத்தில் வந்தார். ஸோ ஒரு பக்தர் எப்படி வாழணும், பகவான் மேலே எப்படி அன்பு செய்யணும், பகவான்கிட்ட எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத பகவானே ஒரு பக்தனாக வந்து காமிச்சிருந்தார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய பக்தர்கள் மூலமாக இன்னும் அதை வெளி காமிக்கிறார். தன்னுடைய சகாக்கள் மூலமாக எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேலே பக்தி இருக்கணும். மகாபிரபு பக்தகனே வைராக்கிய பிரதான. மகாபிரபுடைய பக்தர்கள் வந்துட்டு சைத்தன்யமான பக்தர்கள் வைராக்கியம், கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்புள்ள ஒரு வைராக்கியம் உள்ள பக்தர்கள். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பக்தர் தான் சாரங்க தாக்கூர். ஸோ இன்றைக்கு வந்து திரு சாரங்க தாக்கூர் அவருடைய மறைவு தினம், சாரங்க தாக்கூர் ஆச்சாரியர். ஸோ நம்முடைய பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸோ நம்முடைய பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூர்வாச்சாரியர், நம்முடைய முந்தைய ஆச்சாரியர் ஒருத்தர் தான் சாரங்க தாக்கூர். ஸோ சாரங்க தாக்கூர் வந்து சைத்தன்யமாவுடைய சகாக்களில் மிக மிக முக்கியமானவர், சைத்தன்யமாவுக்கு மிகவும் நெருக்கமானவர், சைத்தன்யமாவுக்கு மிகவும் பிரியமானவர். ஸோ சைத்தன்யமா அப்புறம் இந்த பூமியில் தோன்றும் போது சாரங்க தாக்கூர் இந்த பூமியில் தோன்றியிருந்தார். ஸோ சைத்தன்யமா அப்புறம் வந்து மேற்கு வங்காள மாநிலத்தில் தோன்றியிருந்தார். நதியா மாவட்டத்தில் மேற்கு வங்காள மாநிலத்தில் நவதீப், நவதீப்ங்கிற ஒரு அற்புதமான தீபம், சுற்றியும் நிறைய தீபங்கள் நிறைந்த ஒரு கங்கை கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த அற்புதமான க்ஷேத்திரம் தாமம் தான் நவதீபம். அந்த நவதீப தாமத்தில் வந்துட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். அப்போ அந்த நவதீபத்துக்கு பக்கத்துலேயே வந்து கோத்ரும் தீப்னு ஒரு அற்புதமான ஒரு தீவு இருக்கு, கங்கை ஓடக்கூடிய கோத்ரும் தீப். இந்த கோத்ரும் தீப்பில் வந்துட்டு மாம்காச்சி அப்படின்னு ஒரு கிராமம், மாம்காச்சி வந்து ரொம்ப அழகான ஒரு கிராமம். இந்த மாம்காச்சியில் வந்து மாம்காச்சியில் தான் வந்துட்டு சாரங்க தாக்கூர் தோன்றினார். இங்கே மேற்கு வங்காள மாநிலத்தில் நதியா மாவட்டத்தில் கோத்ரும் தீப்புங்கிற இடத்துல மாம்காச்சிங்கிற கிராமத்தில் வந்துட்டு சாரங்க தாக்கூர் தோன்றினார். ஸ்ரீ சாரங்க தாக்கூர் வந்துட்டு சைத்தன்யமா அப்படி நித்தியமான சகாக்கள் ஒருத்தர், கவிகர்ண பூர்ணர் ஆச்சாரியர். சைத்தன்யமா அப்படிய ஆசீர்வாதம் சிறப்பான கருணையை பெற்றுன்றவர். கவிகர்ண பூர்ணருக்கு சைத்தன்யமா அப்படி என்ன ஆசீர்வாதம் இருந்ததுன்னா, சைத்தன்யமா அப்படி கருணையினால கவிகர்ண பூர்ணா வந்துட்டு கிருஷ்ண லீலையில யாரெல்லாம் பங்கு பெற்றிருந்தாங்களோ, யாரெல்லாம் கிருஷ்ணாவோட லீலையில இருந்தாங்களோ, அவங்க இந்த பூமியில தோன்றும் பொழுது கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு தோன்றும் போது, பலராமர் நித்யானந்த பிரபுவா தோன்றும் போது, அவருடைய சாகக்கல்லாம் வந்து என்னவா சைதன்ய மகாபிரபு லீலையில தோன்றியிருந்தாங்க அப்படிங்கறத தன்னுடைய புஸ்தகமான கௌர கனோதன தேச தீபிகா அப்படிங்கிற புக்ல கொடுத்திருக்காரு. இந்த புஸ்தகம் கௌர கனோதன தேச தீபிகா. இந்த கௌர கனோதன தேச தீபிகா புக்ல வந்துட்டு கவிக்கர்ண பூரன் என்ன சொல்றாருன்னா, சாரங்க தாக்கூர், சாரங்க தாக்கூர் வந்துட்டு நந்திமுக்கி, நந்திமுக்கிங்கிற சகி, ஸ்ரீமதி ராதாராவுடைய சகிக்கல்ல சகிகள்ல ஒருத்தர் ஒரு கோபியை வந்து நந்திமுக்கி. அந்த நந்திமுக்கிங்கிற கோபி தான் வந்துட்டு சைதன்ய மகாபிரபு லீலையில வந்துட்டு சாரங்க தாக்கூரா தோன்றினாரு அப்படிங்கறத கௌர கணதேரஸ் தீபிகா புக்ல வந்துட்டு கவிகர்ணபூர்ணா சொல்லியிருக்காரு, குறிச்சிருக்காரு. கவிகர்ணபூர்ணா ரொம்ப அழகா சொல்றார் கௌர கணதேரஸ் தீபிகால 172வது ஸ்லோகத்துல. சாரங்க தாக்கூரர் வந்துட்டு நந்திமுகிங்கிற கோபியோடைய விரிவங்கம், அவங்க நந்திமுகிங்கிற கோபி தான், சக்கி தான் வந்துட்டு சாரங்க தாக்கூரா தோன்றினாங்க. வேறு சிலர் என்ன சொல்றாங்க, பிரகலாதர் வந்து சாரங்க தாக்கூரா தோன்றதா சொல்றாங்க, அதை வந்து என்னுடைய அப்பா ஏற்றுக்கொள்ளல, அது வந்து சாஸ்திரத்துல அப்படி சொல்லல. கவிகர்ண பூர்ணனுடைய அப்பா யாருன்னா சிவானந்த சேனான்னு ஒரு பக்தர். சிவானந்த சேனா மிக உன்னதமான வைஷ்ணவர். அவர் வந்துட்டு வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்றதுன்னு அவர் அலாதி பிரியவர். வைஷ்ணவர் கைங்கரியம் தான் அவருடைய வாழ்க்கையோட லட்சியம். ஸோ வருஷம் வந்துட்டு ஜெகநாத பூரி ரத யாத்திரை நடக்கும்போது சிவானந்த சேனா தன்னுடைய மகாபிரபுடைய பக்தர்கள் எல்லாம் மேற்கு வங்காளத்திலிருந்து, மேற்கு வங்காளம் ஸ்ரீகாந்தா புளியா கிராமம் இருந்து எண்ணற்ற வைஷ்ணவர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வைஷ்ணவர்கள் வந்துட்டு பூரி ரத யாத்திரைக்கு போயிட்டு சைத்தன்ய மகாபிரபு லீலையில பங்கு கொள்வாங்க. ரத யாத்திரை மாதிரி மிக உற்சாகமா கைகளை உயர்த்திட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ராம் ஹரே ஹரே அப்படின்னு கீர்த்தனை பாடி நடனம் ஆடுவாங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய சங்கம் கிடைக்கவும் சைத்தன்ய மகாபிரபுந்து கதைகள் கிருஷ்ணாவுடைய லீலைகளை பத்தி கேட்காங்க. மகாபிரபு பிரசாதம் சாப்பிடுவாங்க, ரொம்ப ஆனந்தம். அந்த சிவானந்த சேனருடைய பயன்தான் வந்து கவிகர்ண பூர்ணா, அவருடைய சைத்தன்ய மகாபிரபுடைய ஆசீர்வாதம். சிவானந்த சேனா குழந்தை பிறந்தப்போ அந்த குழந்தைய வந்து மகாபிரபுட எடுத்துன்னு வந்தார், இந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸோ மகாபிரபு வந்துட்டு தன் கால் கட்டை விரல வந்து அந்த குழந்தையோட வாயில வச்சிருந்தார், திருவாயில. அந்த குழந்தை கட்டை விரல உறிஞ்சதும் அதுலேருந்து பால் சுரந்தது. இப்படி சைதன்ய மகாபிரபுடைய காரணமற்ற கருணையினால அந்த குழந்தை வந்துட்டு சைதன்ய மகாபிரபு கூட யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க கிருஷ்ண லீலையில் என்னவா இருந்தாங்கலாங்கிறதெல்லாம் அவரால் பார்க்க முடிஞ்சுது, அதெல்லாம் அவர் உணர முடிஞ்சுது. அதை தான் வந்து கௌர கணதேன தேசிபிகா புக்கில் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கார் கவிகர்ண பூர்ணா. ஸோ இப்படி சாரங்க தாக்கூரர் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த வைராக்கியமான ஒரு சுத்த பக்தர், தூய்மையான வைஷ்ணவர். அவருக்கு வந்து ராதா கிருஷ்ணனுடைய சேவை தான் அவருடைய ஆத்மா எல்லாமே, அவர் உயிர் அவர் ஆத்மா எல்லாமே. அவருடைய விக்கிரகம் வந்து ராதா கோபிநாதர், கோபிநாதர் விக்கிரகம். கோபிநாதர் விக்கிரகம் வந்துட்டு அவர் வழிபாடு பண்ணிட்டு இருந்த விக்கிரகம். இப்போ நம்ம போனாலும் மாம்காட்சியில் அந்த கோபிநாதர் விக்கிரகத்தை பார்க்கலாம், ராதா கோபிநாதர் விக்கிரகம். ஸோ இந்த ராதா கோபிநாதர் விக்கிரகம் தான் அவருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு அன்பு, அவருடைய கருணை, அவருடைய பக்தி. ஸோ சாரங்க தாக்கூருடைய உயிர் ஆத்மா எல்லாமே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஸோ சாரங்க தாக்கூரர் வந்துட்டு மாம்காட்சியில் அவங்க ஒரு அற்புதமான அவர் தங்கியிருந்த இடத்துல ஒரு பகுலா மரம் இருக்கு, பகுலா மரம். அந்த பகுலா மரத்துக்கடியில் உட்காந்துட்டு தினமும் தன்னுடைய மாலையில் வந்து ஜெவ மாலையில் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே நாமம் ஜெபிச்சுட்டே இருப்பார். சில நேரம் கீர்த்தனம் செய்வார், சில நேரம் நாமங்கள் ஜெயிப்பார், சில நேரம் வந்து பகவானை தியானிப்பார். இப்படி வந்து பகவானுடைய ஸ்மரணத்திலே இருக்கார் யாரு, சாரங்க தாக்கூர். அது மட்டும் இல்லை, சாரங்க தாக்கூரர் வந்து அந்த விக்கிரக ஆராதனை ரொம்ப அற்புதமாக செய்வார். கோபிநாதர் விக்கிரகத்துக்கு ரொம்ப அற்புதமாக அலங்காரம் செய்து தன் கரங்களாலே மாலைகள் தொடுத்து அந்த மாலைகளை வந்து கோபிநாதருக்கு அர்ப்பணம் செய்து அவரே மார்க்கெட்டில் போய் காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக புதுமையாக வந்த காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அவர் கையாலே போகா தயார் பண்ணி ரொம்ப அற்புதமான உணவு வகைகளை வந்து கோபிநாதருக்கு படைப்பார். இப்படி தனி ஆளாக இருந்து எல்லா காரியங்களையும் அவரே செய்வார். இந்த கோபிநாதர் விக்கிரகம் தான் தன்னுடைய உயிர் எல்லாமே. அந்த விக்கிரகத்தை வந்து ஆராதிக்கிறது, அந்த விக்கிரகத்து மேலே அன்பு செய்கிறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு காலையிலேருந்து அந்த விக்கிரக ஆராதனை பண்ணிவிட்டு சாயந்தரம் ஆனால் கங்கையை கடந்து கோதிரம் தீப்லேருந்து கங்கையை கடந்து நவதீப்த்துக்கு வந்துடலாம். இப்போ நம்ம போனாலும் கங்கையில் போட்டு போகும், கங்கையை வந்து கங்கைக்கு அந்த பக்கம் கோதிரம் தீப், கங்கைக்கு இந்த பக்கம் நவதீப். ஸோ கோதிரம் தீப்லேருந்து போட்டை எடுத்துகிட்டு படகுல வந்துட்டு நவதீப் வந்துடுவார். ஸோ நவதீப்பில் வந்து சைத்தன்ய மகாபிரபு தினமும் நாம சங்கீர்த்தனை பண்ணுவார் தன்னுடைய பக்தருடைய சகாக்களோட. ஸ்ரீவாஸ் தாக்குரா வீட்டில் வந்து பிரம்மாண்டமான ரொம்ப அற்புதமாக நாம சங்கீதம் நடக்கும். எல்லா பக்தரும் உற்சாகமாக கீர்த்தனை பாடுவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ சாரங்க தாக்குர் வந்து தவறாமல் அந்த கீர்த்தனத்தை வந்து கலந்துக்குவார். ஸோ காலையில் நாம ஜபம் பகவான் மேல கீர்த்தனம் இதெல்லாம் பண்ணின்னு பகவானுடைய விக்கிரக ஆராதனைலாம் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் ஆனால் மகாபுருடைய நாம சங்கீதத்தில் வந்து கலந்துக்குவார். யாரு? சாரங்க தாக்குர். ஸோ அந்த அளவுக்கு நாமத்தில் ருச்சியவர். பகவானுடைய நாமத்தில் சுவை, நாமத்தை ஜபிக்கணும், பகவானுடைய நாமத்தை கேட்கணும், பகவானுடைய மகிமைகளை பாடணும், பக்தருடைய சங்கத்திலிருந்து நாம சங்கீர்த்தனை பண்ணணும், பக்தர்களிருந்து பகவானுடைய மகிமைகளை கேட்கணும், சைத்தன்மா அப்படி சங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு மிக உற்சாகமான ஒரு ஆச்சாரியர் சாரங்க தாக்குர். ரொம்ப உற்சாகமானவர், ரொம்ப தெய்வீகமானவர், மிக மிக தூய்மையானவர். நாம ஜபத்து எப்பவுமே நாம ஜபிச்சுட்டே இருப்பார். ஸோ எப்படி ஒரு நாள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மாம்காட்சி வந்திருந்தார். மாம்காட்சி வந்துட்டு சாரங்க தாக்கூருடைய வீட்டுக்கு வர்றார். சாரங்க தாக்கூர் வந்து பகுலா மரத்தடியில் உட்காந்து சேன் பண்ணிட்டு இருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தென் மகாபிரபு பார்க்குறார் அந்த பகுலா மரம் ரொம்ப வாடி போயிருக்கு. மலை மரம் வந்து இலைகள்லாம் பட்டு போய் இலைகள்லாம் வந்து காய்ச்சி போய் ஏறக்குறைய மரம் வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்கு. எங்கே? மாம்காட்சியில் இருக்கக்கூடிய சாரங்க தாக்கூர் வீட்டுக்கு அந்த பகுலா மரம். ஸோ பகுலா மரம் வந்து ஏறக்குறைய வந்து அழிஞ்சு வீணா போகக்கூடிய நிலையில் இருக்கு. உடலை விட அந்த மரம் வந்து கெட்டு போகக்கூடிய நிலையில் இருக்கு. தென் சைத்தன்ய மகாபிரபு கேட்டுனார் சாரங்க தாக்கூர்கிட்ட, சாரங்கா உனக்கு இந்த மரம் ரொம்ப பிரியமாச்சு, இந்த மரத்தடியில் தான் உட்காந்து இந்த மரத்துடைய நிழல் இந்த மரத்துடைய நிழலில் உட்காந்து தான் நீ நாமம் ஜபிக்கிற, உன் விக்கிரகத்தை ஆராதிக்கிற, நீ கீர்த்தனம் செய்கிற, எல்லாமே உன்னுடைய சாதனை, உன்னுடைய பக்தி பூரா இந்த மரத்து நிழலில் இருந்தால் பண்ணுற. ஆனால் இந்த மரம் பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் முறிஞ்சு விழுந்துரும் போல இருக்க, இலைகள்லாம் வாடிடுச்சு, கிளைகள்லாம் வறண்டு போச்சு, மரமே பட்டு போயிடுச்சு, இது இது உயிர் வாழாது போல இருக்குது, இறந்து போயிடும் போல இருக்க, அப்போ என்ன செய்வே நீ அப்படின்னு கேட்குறாரு. யாரு? சைத்தன்ய மகாபிரபு. யார் இடத்துல? சாரங்க தாக்கூர் இடத்துல. தென் சாரங்க தாக்கூர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், மகாபிரபு உங்களுடைய கருணை இருந்தால் எப்பேற்பட்ட மரமும் துளிர்த்திடும். உங்களை தரிசிக்கிறதுனால உங்களை பார்க்கறதுனால எல்லா ஜீவராசிகளும் பேரானந்தம் அடைவாங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தெய்வீகமானவர், மங்களமானவர். உங்களுடைய தாமரை பாதங்கள் இந்த இடத்துல பட்டதுக்கு நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்போ இந்த தாவரங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கு. ஏன்னா நீங்கள் எப்பவுமே ரெண்டு கை வருத்திட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி பகவான் நாமத்தை கீர்த்தனை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுடைய கருணை இருந்தால் இந்த மரம் கூட வைகுண்டத்துக்கு போவோம். மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் வைகுண்டத்துக்கு அனுப்பக்கூடிய, கோலோக விருந்தாவனத்துக்கு அனுப்பக்கூடிய ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம் நீங்கள். அது மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசியும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்குறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு மகிமைகளை வந்து எடுத்து உரைக்கிறார். யார்? சாரங்க தாக்கூர். தன் சைத்தன்ய மகாபிரபு அப்படியே சிரிச்சுட்டே போய் இந்த பகுலா மரத்தை அப்படி கட்டி தழுவிக்கிறார். பகுலா மரத்தை ஆலிங்கனம் செய்கிறார். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜாய். பகுலா மரத்தை சைத்தன்ய மகாபிரபு ஆலிங்கனம் பண்ணோடனே அவர் ஸ்பர்சம் பட்டவொடனே அவருடைய அவர் பொன் நிறம், சைத்தன்ய மகாபிரபு அப்படி உருக்கி காய்ச்சின பொன் நிறத்தில் இருப்பார். தங்கத்தை உருக்கி காய்ச்சின ஒத்தனை எப்படி இருக்கு, அவ்வளோ ஒரு பொன் நிறம் கௌரங்கர். சைத்தன்ய மகாபிரபு அந்த மரத்தை கட்டி தழுவினோடனே அந்த மரம் அந்த கிளைகள்லாம் அப்படி ஃப்ரெஷ் ஆகிடும், அப்படி இளம் பசுமையாயிடும், பச்சை பசையில் பசுமையான மரமாக மாறிடும். அப்படி மரம் அப்படி தளதன செழித்து பசுமையாக அங்கங்கே பூக்கள் பழங்கள் வந்து அப்படி ஒரு கல்பவிருட்ச மரமாக மாறிடும். சைத்தன்யம் அப்படி கருணினால் தன்னுடைய பக்தர் சாரங்க தாக்கூர் திருப்தி படுத்துறது தான். பாருங்க பகவானுடைய பகவான் என்ன பண்ணுறாரு, பக்தர்களை மகிழ்விக்கிறார். பக்தர் என்ன பண்ணுறாங்க, பகவானை மகிழ்விக்கிறாங்க. இதுதான் பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம். சைத்தன்ய மகாபிரபு வந்து சாரங்க தாக்கூருடைய தூய்மை, அவருடைய பக்தி, அவருடைய பணிவு, அவருடைய எளிமை, அவருடைய துறவு, அவருடைய வைராக்கியம் எல்லாம் சைத்தன்யமாக ரொம்ப பிடிச்சிங்க. சாரங்க தாக்கூர் எந்த அளவுக்கு ஒரு எளிமையான வைஷ்ணவர், தூய்மையானவர், பணிவானவர், ரொம்ப அடக்கமானவர், ரொம்ப வைராக்கியமானவர். ஸோ எப்படி அன்றைக்கு வந்து மாம்காஜில் ஒரு அற்புதமான லீலை நிகழ்த்தினார் சைத்தன்ய மகாபிரபு. சாரங்க தாக்கூர் வந்துட்டு அவர் தன்னுடைய பணிவு, தன்னுடைய பணிவுனாலும் எளிமையினாலும் யாருக்கும் தீட்சை கொடுக்காம இருந்தார். சைத்தன்மாப்புடைய சாவுக்களுக்கு சைத்தன்மாப்பு கட்டளையிட்டு இருந்தார், நீங்க யாரே தேக்கோ தாரேக்கோ கிருஷ்ண உபதேஷ் அமாராக்யா குரு ஹோய தாரே தேஷ். சைத்தன்மாப்புடைய கட்டளை என்ன, அவர் யாரை பார்த்தாலும் இது சொல்லுவாங்க, நீ யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பகவானை பத்தி அவங்க சொல்லு, பகவானுடைய நாமத்தை எடுத்து வரைக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரேகர். யாரே தேக்கோ தாரேக்கோ கிருஷ்ண உபதேச, கிருஷ்ணா பற்றி உபதேசம் பண்ணும், கிருஷ்ணனுடைய நாமத்தை உபதேசிக்கும். அம்மார் ஆக்யா குருஹாய், என்னுடைய கட்டளை இது. இந்த மாதிரி நீ உலகத்துக்கே குருவா இருக்கலாம், இந்த உலகத்துக்கே குருவா இருக்க முடியும். சைத்தன் மாப்பிரன் சொல்றாரு, யார பார்த்தாலும் கிருஷ்ணன், போலோ கிருஷ்ணா பஜோ கிருஷ்ணா கரோ கிருஷ்ண சிக்ஷா. போலோ கிருஷ்ணா, கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்லுங்க, பஜோ கிருஷ்ணா கிருஷ்ணோட நாமத்தை கீர்த்தனம் செய்யுங்க, இதான் என்னுடைய கட்டளை. சைத்தனோட கட்டளை அதுதான். என்ன, இந்த யஜ்யத்தை கொடுக்கறதுக்காக தான், இந்த யஜ்யத்தை வந்து எல்லாரும் செய்யணுங்கிறதுக்காக தான் சைத்தன் மாப்பு தோன்றிருக்காரு. எல்லா ஜீவாத்மாக்களும் இந்த பௌதிக கட்டுண்ட வாழ்க்கையில பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடணும், பௌதிகத்துல துன்பத்திலிருந்து விடுபடணும்னா அவங்க எல்லாரும் நாமசங்கீர்த்தனம் பண்ணி கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணி பேரானந்தம் அடையணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. எந்த அளவுக்கு ஒருத்தர் நாமசங்கீர்த்தனம் பண்ணோ அந்த அளவுக்கு அவங்க பேரானந்தம் அடைய முடியும். அந்த பேரானந்தத்தை கொடுக்கறதுதான் சைத்தன்ய மகாபிரபு. கேவல ஆனந்த கண் வெறுமனே சந்தோஷம் கொடுக்கறதுக்காக வந்தாங்க சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு. இன்னொரு ஆச்சாரம் ரொம்ப அழகா போறார், லோச்சன்தாஸ் தாக்கூர், பரம கருணா பகுது நிதாய் கௌரச்சந்திரா. இந்த கௌரச்சந்திரரும் நித்யானந்தரும் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. தப அவதார சரசிரோமானி, எல்லா அவதாரங்களையும் சிகரம் போடுறவங்க. இவங்க என்ன கேட்டுக்கிறாங்க நம்மகிட்ட, பஜோ பஜோ பாய் சைத்தன்ய நித்தாய் சுதிருத விஸ்வாச கோரி. இவங்க ரெண்டு பேரும் வெறுமனே சந்தோஷம் கொடுக்கறதுக்காக வந்தாங்க. கேவல ஆனந்த கண்டா, வெறுமனே சந்தோஷம் கொடுக்கறதுக்காகவே தோன்றினாங்க. அப்போ சைதன்யம் அப்படி சகாக்களுக்கு மாப்பிரன்ன கட்டளைட்டு இருந்தார், நீங்க எல்லாருக்கும் நாமத்தை கொடுங்க, எல்லாரையும் நாமத்தை ஜபிக்க வைங்க, எல்லாருக்கும் தீட்சை கொடுங்க, தீட்சை கொடுத்து எல்லாரையும் பக்தி பண்ண வைங்க, எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய பிரேமத்தை கொடுங்க. ஆனால் சாரங்க தாக்கூர் வந்து தீட்சை கொடுக்கவே இல்லை யாருக்கும். அவர் வந்து தன் நேரத்தை வந்து விக்கிரக ஆராதனையிலையும் சைத்தன்யம் அப்படி சேவையிலையும் நாமசங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டுன்னு போதும்னு நினைச்சிட்டார். அதுவே போதும் எனக்கு, மற்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அவர் தீட்சை கொடுக்க முயற்சியே பண்ணல. ஆனால் மகாபிரபு சைத்தன்யமாவை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், சாரங்கா நீங்கள் தீட்சை கொடுக்கணும், சாரங்க தாக்கூர் நீங்கள் தீட்சை கொடுக்கணும். இப்படி மகாபிரபு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கவும் சாரங்க தாக்கூர் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இதோட மகாபிரபு என்னோட திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார், நான் இதுவரைக்கும் செய்யலையே. சைத்தன்யமா அப்படி என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறார், நீங்கள் தீட்சை கொடுத்து சம்பிரதாயத்தில் எல்லாரையும் இணைச்சி அவங்கள பகவான்கிட்ட அனுப்பணும், பகவானுடைய லோகத்துக்கு அனுப்பணும், எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கணும். இப்படி மகாபிரபுடைய ஆசை இதுதான். அப்போ அதை நான் வந்து இதுவரைக்கும் பூர்த்தி பண்ணலையே. மகாபிரபு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார், சாரங்கா தீட்சை கொடுங்க, சாரங்கா தீட்சை கொடுங்க. தென் சாரங்க தாக்கூர் முடிவு பண்ணார். ஒரு நாள் அப்படி நைட் தூங்கிட்டு இருக்கும்போது சாரங்க தாக்கூர் மனசில் நினச்சிட்டே இருந்தார், இந்த மகாபிரபு என்னை பார்க்கும்போது சொல்லிகிட்டே இருக்காரு தீட்சை கொடுக்க சொல்லி, நான் இதுவரைக்கும் கொடுக்கல. சரி, நாளைக்கு காலையில் முதல்ல நான் யார் சந்திக்கிறேன் உங்களுக்கு தீட்சை கொடுத்துருவேன், நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே நான் யார் சந்திக்கிறனோ அவங்களுக்கு தீட்சை கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். யார், சாரங்க தாக்கூர். ஸோ அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கங்கையில் நீராடுறதுக்காக போகிறார், கங்கையில் குளிக்கிறதுக்காக போகிறார். ஸோ கங்கா நதியில் அவருடைய தாமரை பாதங்களை பதிக்கும் பொழுது சாரங்க தாக்கூர் வந்து கங்கையில் இறங்குறார் நீராடுறதுக்காக. அப்போ ஒரு சவம், ஒரு டெட் பாடி, ஒரு சவ உடல் மிதந்து வருது கங்கையில், மிதந்து வந்து அவருடைய தாமரை பாதங்கள் பட்டுது. பட்டவுடனே அப்படி பார்க்குறார், பார்த்தா ஒரு டெட் பாடி. முதல் முதல் சந்திச்சது அன்று காலையில் சாரங்க தாக்கூரை வந்துட்டு முதல் முதல் அன்றைக்கி சந்திச்சது வந்து ஒரு டெட் பாடி, ஒரு இறந்த சவம். ஆனால் அவர் என்ன முடிவு பண்ணியிருந்தார், இன்னைக்கு நான் முதல்ல யாரை பார்க்கறனோ அவங்கள ஹரிநாமம் சொல்ல வைப்பேன், அவங்களுக்கு ஹரிநாம தீட்சை கொடுப்பேன். அப்போ அந்த சாரங்க தாக்கூர் கங்கையில் இறங்கி அந்த இறந்து போன சடலம் டெட் பா, ஒரு பையன், ஒரு சின்ன பையன் முராரின்னு பேர் அவனுக்கு. ஸோ முராரி வந்துட்டு ஒரு பிராமண குலத்தில் பிறந்திருந்தார். அவருக்கு உபநயனம் பூணூல் செரமணி நடந்தது. யாருக்கு, முராரி. ஸோ முராரிக்கு பூணூல் போடுற பண்டிகை உபநயன நிகழ்ச்சி நடந்து அந்த நேரத்தில் பாம்பு தீடுறவர், பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறார் முராரி. ஸோ முராரி பாம்பு கொத்தி இறந்து போனோடனே மேற்கு வங்காளத்தில் அந்த காலத்தில் என்ன ஒரு வழக்கம் இருந்ததுன்னா, பிரம்மச்சாரி பிராமணர்கள் இறந்து போனாங்கன்னா அவங்கள எரிக்க மாட்டாங்க, சமயம் கங்கையில் தூக்கி போட்டுருவாங்க. வாழையில் வச்சு, வாழை மட்டையில் வச்சு அவங்களை கங்கையில் தூக்கி போட்டோம். ஏன்னா கங்கா வந்து மிக மிக புனிதமானது, அதனால் சில நேரங்களில் இறந்து போனால் அந்த கங்கையில் போட்டால் அவங்க மோட்சம் அடைவாங்க. ஸோ மேற்கு வங்காளத்தில் அந்த வழக்கம் இருந்தது. அந்த பிரம்மச்சாரி பையனோட உடம்பு எரிக்காமல் அந்த முராரியை வந்து அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, வாழை மட்டையில் வச்சு தூக்கி கங்கையில் போட்டாங்க. அப்படி மிதந்து வந்த அந்த பையன்தான் சாரங்க தாக்கூருடைய பாதங்கள், திருப்பாதங்களை டச் பண்ணான். தென் சாரங்க தாக்கூர் சொல்கிறார், ஏ எந்திரி, எந்திரிச்சே பகவான் நாமத்தை உச்சாரணம் செய், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு காதில் வந்து பகவான் நாமத்தை ஓதினார். யாரு? சாரங்க தாக்கூர். அப்ப அந்த பையன் முராரி, அந்த இறந்து போன உடல்ல அந்த பையனோட ஆத்மா திரும்ப வந்து அவன் எந்திரிச்சு இருந்தான். எந்திரிச்சுட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி அப்படி குதிக்கிறான், ஆடுறான், பாடுறான், ஓடுறான், கங்கை கரில் உருண்டு பரல்றான். அப்படி கண்கள் இருந்து தார தாரையா தண்ணீர் வருது. யாருக்கு? முராரி. முராரிக்கு வந்து இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு பிரேமம், கிருஷ்ணர் மேல பிரேமம் ஏற்பட்டு அப்படி கீர்த்தனை பண்ணிட்டு சாரங்க தாக்குடைய தாமரை பாதங்கள் வந்து நமஸ்கரிக்கிறான். திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் வீழ்ந்து வணங்குறார் தன்னுடைய குருநாதர். ஏன்னா அவருடைய கருணினால்தான் இந்த பையனுக்கு திரும்ப உயிர் வந்தது. பையனுக்கு உயிர் வந்துச்சுன்னு தெரிஞ்சோன்னு உங்க அப்பா அம்மா ஓடி வர்றாங்க. முராரியோடைய அப்பா அம்மா ஓடி வந்து முராரியை கூப்பிடுறாங்க, நீ வா, நீதான் உயிர் வந்து உனக்கு திரும்ப வந்துட்டு நீ எங்க கூட வா, எங்க வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாரு? முராரியோடைய அப்பா அம்மா. முராரி சொன்னாரு, உங்களுக்கு பையனா வந்து நான் எப்போ இறந்து போயிட்டேன், இந்த இந்த இது வந்து உடம்பு என் குருநாதர் எனக்கு கொடுத்துருக்காரு, இந்த ஆத்மா வந்து இந்த உயிர் வந்து எப்படி வந்தது, இந்த உயிர் பிச்சை கொடுத்தது என் குருநாதர் சாரங்க தாக்கூர். எனக்கு இன்னைக்கு வந்து எதுவுமே கிடையாது, இனி அவருக்கு என்ன, அவரு என்னுடைய குரு தான் எல்லாமே, என்னுடைய குரு மகாராஜ் தான் எனக்கு எல்லாமே, இந்த உடல், இந்த ஆத்மா, இந்த உயிர் எல்லாம் அவருக்கு தான் சொந்தம், அதெல்லாம் அவருடைய கைங்கரியம் தான் எனக்கு, அதை விட எனக்கு வேற எந்த சந்தோஷம் கிடையாது, நான் உங்க கூட வரமாட்டேன், நீங்க போங்க, நான் என் குரு மகாராஜோடைய சேவையில தான் இருப்பேன்னு முராரி வந்துட்டு அவங்களை திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. சண்டையிலேருந்து முராரி வந்துட்டு சாரங்க தாக்கூருக்கு கைங்கரியம் பண்றாரு. எவ்வளவு ஒரு குரு பக்தி! அன்றையிலிருந்து சாரங்க தாக்கூருக்கு சாரங்க முராரி தாக்கூர் திருநாமம். முராரிக்கு தீட்சை அளித்து அவர் மிகச்சிறந்த வைஷ்ணவராக இருந்ததுனால சாரங்க தாக்கூருடைய திருநாமம் வந்து சாரங்க முராரி தாக்கூர்னு ஏற்றம். சாரங்க தாக்கூருடைய காரணமற்ற கருணை, ஒரு வைஷ்ணவருடைய கருணையினால ஒரு இறந்து போன உடல்ல இருந்த அந்த ஆத்மா கூட திரும்ப வந்து நாம அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆச்சாரியர் தான் சாரங்க தாக்கூர். மிக மிக உன்னதமார், மிக மிக சக்தி வாய்ந்தவர். சாரங்க தாக்கூருடைய அமானுஷ்யமான செயல்கள்லாம் இருக்கு, நம்மளால யூகிக்கவே முடியாது, யூகிக்க முடியாத அமானுஷ்யமான லீலைகள், அதி அற்புதமான சக்திகள்லாம் வெளிப்படுத்தினார் சாரங்க தாக்கூர். சில நேரங்களில் காட்டில் போய் புலிவாலை பிடிச்சி இழுப்பார், புலிவாலை பிடிச்சி இழுத்து புலியை சான் பண்ண வைப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே, புலி மேல சவாரி பண்ணுவார், புலியும் கீர்த்தனம் பாடி டான்ஸ் ஆடும். சில நேரங்களில் பாம்பு, பெரிய மலைப்பாம்பு எடுத்து மடியில் போட்டுக்குவார், பெரிய பெரிய விச ஜந்து பாம்பு, கொடூரமான பாம்பு, அதை மடியில் போட்டுட்டு அதை சேன் பண்ண வைப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சில நேரங்களில் கங்கை நதியில் போய் இறங்கிடுவார். கங்கை நதியில் இறங்கி கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே ரெண்டு நாள் மூணு நாள் வெளியிலே வரமாட்டார், ரெண்டு மூணு நாள் கங்கையிலே இருப்பார். அவர் உடல் பௌதிகமானதே இல்லை, ஆச்சாரியனுடைய உடல் வந்து ஆச்சாரியர்களுடைய உடல் பௌதிகமானது இல்லை, ஆத்மீகமானது. அவர் மூணு நாள் கங்கையில் இருந்தாலும் பசி, ஏக்கம், தாகம், கவலை எதுவுமே அவர் கிடையாது, அப்படியே கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்தில் இருப்பார். அப்பேற்பட்ட உன்னதமான வைஷ்ணவர் தான் சாரங்க தாக்கூர். இப்படி மகாபிரபு சைத்தன்மா அப்படி ஓரொரு சீடர்கள், ஓரொரு சகாக்கள், ஓரொரு பக்தர்கள் மிக மிக தெய்வீகமானவங்க. அவங்கெல்லாம் இந்த பூமியில தோன்றி எல்லாரும் நாம சங்கீர்த்தனை பண்ண வச்சு எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து கொடுத்தாங்க. சாரங்க தாக்கூருடைய கருணினால இந்த இறந்து போன உடல்ல இருந்த அந்த முராரி, அப்புறம் அந்த புலி, சிங், பாம்பு கூட கீர்த்தனம் செய்ய ஜபம் செய்யும். எண்ணற்ற வைஷ்ணவர்கள் உருவாக்கினார். மாம்காச்சி சுத்து வட்டார கிராமங்கள்ல வந்து எண்ணற்ற பேர் சாரங்க தாக்கூருடைய தரிசனம், அவருடைய பார்வை பட்டதுனாலே, அவருடைய ஸ்பர்ஷம் பட்டாலே, சாரங்க தாக்கூருடைய உடம்புல இருந்தவருடைய காற்று நம்ம மேல பட்டாலே போதும், அவருடைய பார்வை, அவருடைய ஸ்பர்ஷம், அவருடைய கருணை, எண்ணற்ற பேர் கிருஷ்ணருக்கு மேல தூய்மையான அன்பு வரும். எல்லாரும் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவான் மேல உன்னதமான அன்பு வெளிப்படுத்தும் சாரங்க தாக்கூருடைய கருணை. நான் ஸோ அப்பேற்பட்ட உன்னதமான வைஷ்ணவாச்சாரிய சாரங்க தாக்கூர் பகவான் மேல அளவிட முடியாத அன்பும் பக்தியும் வச்சிருந்தார். சைத்தன்மா மிக மிக உன்னதமான அன்பு வச்சிருந்தார் சாரங்க தாக்கூர். இன்றைக்கு நம்ம சாரங்க தாக்கூர் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கும் பகவான் மேல அன்பு ஏற்படணும், பக்தியில முன்னேற்றம் வரணும், நாமத்தில் ருச்சி ஏற்படணும், நாம ஜபத்தை குற்றமற்று ஜபிக்கணும், தொடர்ந்து பகவான் நாமத்தை உச்சரிக்கக்கூடிய பாக்கியை கிடைக்கணும், பகவானை கைங்கரியத்தில் இருக்கணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், ஆச்சாரியனுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நம்ம சாரங்க தாக்கூர் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். இன்றைக்கும் நம்ம மேற்கு வங்காளம் போனோம்னா கோத்ரூம் தீப்ல மாம்காட்சியில வந்து சாரங்க தாக்கூர் வழிபாடு பண்ண விக்கிரகங்கள், ராதா கோபிநாதர், சைத்தன்ய மகாபிரபு, வாசுதேவ தத்த இவங்களுடைய விக்கிரங்கள், ஸ்ரீ மதன கோபால், இந்த விக்கிரங்கள்லாம் இப்போ நம்ம சேவிக்கலாம். அதே போல் அந்த பகுலா மரம், கல்பவருஷ மரம் இப்பவும் அங்கே இருக்குது. 500 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த மரம் இப்பவும் இருக்குது. இப்பவும் வந்து படி தழ தழன்னு ரொம்ப அழகாக பசுமையாக பழங்களும் பூக்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. வருட வருடம் மாயாப்பூரில் வந்து சீதா மாயாப்பூர், இஸ்கானுடைய அகில உலக தலைமை செயலகம், வேர்ல்டு ஹெட் குவார்டர்ஸ், பரிக்கிரமா, சைத்திரமா லீலே பண்ண இடங்கள்லாம் நவதீப் பரிக்கிரமா, நவதீப் மண்டல் பரிக்கிரமா அழைச்சின்னு போவாங்க. அப்போ அந்த இடத்துக்கும் அழைச்சின்னு போவாங்க. பாம் காட்சியில் வந்துட்டு சாரங்க தாக்கூர் தங்கியிருந்த இடம், அவர் வழிபாடு பண்ண விக்கிரகங்கள், அந்த பகுலா மரம் எல்லாரும் இப்போ போனால் நம்ம பார்க்கலாம். அதனால இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வலியுறுத்தினது வந்து யஜ்யம் பண்ணாமல் யாருமே சந்தோஷமாக வாழ முடியாது, இவ்வுலகிலும் சரி இந்த வாழ்க்கையிலும் சரி யாருமே மகிழ்ச்சியோடு வாழ முடியாது, மறு உலகை பற்றி என்ன கூறுறது. ஸோ அதனால சைதன்மா அப்படி காரணமற்ற கருணை, சாரங்கத்தாக்கூர் மாதிரி ஆச்சாருடைய கருணை, ஷீல பிரபுபாதுடைய கருணை, ஷீல பிரபுபாவுடைய கருணையினால தான் இவங்களை பற்றிலாம் தெரிஞ்சிக்க முடியுது. சாரங்கத்தாக்கூருடைய மகிமைகள், சைதன்மா அப்படி மகிமைகள், நாம சங்கீதத்துடைய மகிமை, நாம ஜபத்தினுடைய மகிமை. அதனால் நம்ம ஷீல பிரபுபாவுக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கோம், ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஸோ பிரபுபாவுடைய காரணமற்ற கருணையினால இன்றைக்கு உலகளவில் எல்லாரும் நாம ஜபிக்கிறாங்க. அமெரிக்கர்கள், ரஷ்யர்கள், ஐரோப்பியர்கள், ஆப்பிரிக்கர்கள், எண்ணற்ற நாடுகளில் வந்து எல்லாருமே வந்து இந்த யஜ்யம் சங்கீர்த்தன யஜ்யம் பண்ணுறாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அதனால் நம்ம இன்றைக்கு நம்ம ஆச்சாரியர்கிட்டையும் பூர்வாச்சாரியர்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணுவோம், சாரங்க தாக்கூட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நம்மளும் கிருஷ்ணவனில் முன்னேற்ற அடையணும். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.